நேர்காணல் இயேசு சபையினரின் சமூக நிறுவனங்களின் பணிகள். இயேசு சபை அருள்பணி ஜோசப் சேவியர் அவர்கள் ரோம் உலகளாவிய இயேசு சபை தலைமையகத்தில் அச்சபையின் JRS புலம்பெயர்ந்தோர் அமைப்பின் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். இவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர். இயேசு சபையினரின் சமூக நிறுவனங்களின் பணிகள் பற்றி இன்று பகிர்ந்து கொள்ளுகின்றார் அருள்பணி ஜோசப் சேவியர். வணக்கம் தந்தை ஜோசப் சேவியர். தாங்கள் இயேசு சபையினரின் தெற்காசிய சமூக பணி ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றீர்கள். டெல்லியில் உள்ள ISI என்ற இந்திய சமூக நிறுவனத்தின் இயக்குநராகவும் பெங்களூரில் உள்ள இயேசு சபையினரின் இந்திய சமூக நிறுவனத்தில் மனித உரிமைகள் துறைக்கு பொறுப்பாளராகவும் இப்படி பல பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். தாங்கள் ஓர் வழக்கறிஞர். இயேசு சபையினரின் இந்திய சமூக நிறுவனத்தை பற்றி முதல்ல எங்கள் சொல்லுங்களேன்.
டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய சமூக நிறுவனமும் பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய சமூக நிறுவனமும் தெற்காசிய இயேசு சபையினருடைய சிறப்பு வாய்ந்த சமூக நிறுவனங்களாக செயல்படுகின்றன. ஏனென்றால் இந்த இரு நிறுவனங்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தெற்காசிய இயேசு சபைகளுடைய தலைவராக இருக்கின்றார். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்த இரு நிறுவனங்களும் செயல்படுகின்றன. இந்தியா சுதந்திரமடைந்த ஒரு சில நாட்களிலேயே இயேசு சபையார் இந்திய வரலாற்றில் இந்திய மக்களுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய மாற்றங்களுக்கு சமூக பார்வையில் இயேசு சபை பதிலளிக்க வேண்டும் என்று பூனாவில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளிலேயே பூனாவில் இது அமைந்திருப்பதை விட டெல்லி, ஏனென்றால் அங்கேதான் அரசியல் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்று 1961 அங்கே மாற்றுகின்றார்கள். 1951 எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய இன்று 65 ஆண்டுகளாகிவிட்டது. இந்திய சமூக நிறுவனம் டெல்லி 1960களுடைய பிற்காலத்தில் இது டெல்லிக்கு மாற்றப்பட்ட உடனேயே டெல்லியிலிருந்து தென் தமிழகம் அல்லது தென் இந்திய அமைப்பானது மிக தொலைவில் இருப்பதால் பெங்களூரிலே அதனுடைய கிளையாக ஒன்றை ஆரம்பிக்கின்றார்கள். அது 1967. ஆக இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்தே ஒரே கொள்கையோடு ஒரே நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இரு நிறுவனங்களுடைய இன்றைய லட்சியம் என்னவென்றால், குறிப்பாக பாதிக்கப்பட்டோர் பார்வையிலிருந்து, அதிலும் சிறப்பாக தலித் மக்கள், பழங்குடியினர், பெண்கள், சிறுபான்மையோர், குழந்தைகள், விவசாயிகள், மீன் பிடிப்போர், இவர்களுடைய பார்வையிலிருந்து விடுதலையை, சமூக நீதியை நாம் குரல் எழுப்ப வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதத்திலேயே நாம் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி பணியாக இருக்கலாம், பயிற்சி பணியாக இருக்கலாம், அல்லது வளர்ச்சி பணிகளாக இருக்கலாம், அல்லது வெளியீட்டு பணியாக இருக்கலாம், இவை அனைத்துமே இதை ஒட்டியே செயல்பட வேண்டும் என்று இதுதான் லட்சியமாக கொண்டு இரண்டு நிறுவனங்களும் செயல்படுகின்றன. நான் ஏறக்குறைய 2012-2015 டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய சமூக நிறுவனத்தின் பொறுப்பாளராக இருந்தேன். அந்த சமயத்தில்தான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு வந்தன. ஏறக்குறைய ஐக்கிய முன்னணிகள் கட்சி காங்கிரஸ் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருந்ததிலிருந்து மாறி பிஜேபியுடைய தலைமைக்கான செயல்பாடுகள் வந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்திலெல்லாம் ஐக்கிய முன்னணிகள் கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது பாரதிய ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏறக்குறைய தன்னார்வ குழுக்களை, தன்னார்வ குழுக்கள் சார்ந்த நிறுவனங்களை ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலைமை என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்திருந்தது. அந்த சமயத்தில்தான் NGOக்களுக்கு எதிரான பல்வேறு அரசுடைய கெடுபிடிகளும் அதிகரித்து கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவார் என்பது போல பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் இந்திய சமூக நிறுவனம் நீதிக்கு குரல் கொடுக்க என்றும் தயங்கியதில்லை. குறிப்பாக கிரீன் பீஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதனுடைய பொறுப்பாக இருந்த பெண்மணியானவள் எப்பொழுது டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து இறக்கிவிடப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டாலோ அப்பொழுதெல்லாம் NGOக்களை கூட்டி சேர்த்து நாம் இந்த சூழ்நிலையில் ஏதோ இந்த அரசுடைய கட்டுப்பாடுகள் ஒரு சில என்ஜிஓக்களுக்கு மட்டும் சார்ந்ததல்ல. இந்த அரசுடைய கட்டுப்பாடுகள் அனைத்து என்ஜிஓக்களையும் பாதிப்பிற்கு உட்படுத்துகிறது. ஆக மனித உரிமைகளை கேள்விக்குட்படுத்துகிறது, மனித உரிமைகளை பாதுகாப்பவர்களை கேள்விக்குட்படுத்துகிறது, அவர்களுக்கு தீங்கிழைக்கின்றது என்ற பாணியிலேயே பல்வேறு கூட்டங்களை கூட்டி இந்த என்ஜிஓக்களை ஒருங்கிணைத்து நாம் இச்சூழலில் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை பல்வேறு செயல்பாடுகளை செய்துள்ளோம். மற்ற இயேசபையாரோடு இணைந்து, என்னோடு பணியில் இருக்கக்கூடிய மற்ற இயேசபையாரோடு இணைந்து இப்படிப்பட்ட பதில்களை தர முடிந்தது. ஆக இயேசபையானது மிகவும் சிக்கலான பல்வேறு கேள்விகளுக்கு கூட என்றும் பயந்து ஒடுங்கிவிடாது. சரியான கேள்விகளை சரியான நேரத்தில் எழுப்பி சாதாரண மனிதர்களுடைய பார்வையிலிருந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்திய சமூக நிறுவனத்தின் பணி, ஆராய்ச்சி பணி, பல்வேறு ஆராய்ச்சிகள் தலித் மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக துப்புரவு பணியாளர்களை பற்றிய பிரச்சனைகள், அல்லது தலித் மக்களுக்கு எதிரான மனித உரிமைகளுக்கான மனித உரிமை பிரச்சனைகள், அதேபோல் பழங்குடியினருக்கு எதிராக நடக்கக்கூடிய நிலம் தண்ணீர் அபகரிப்புகள், இவற்றை பற்றிய கள ஆய்வினை மேற்கொண்டு இந்த கள ஆய்வினுடைய அடிப்படையில் பல்வேறு புதிய மாற்றுத் திட்டங்களை உருவாக்கி மக்களை பயிற்றுவிப்பதிலும், குறிப்பாக எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் சரியாக மக்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும், எவையெல்லாம் மனித உரிமையை பாதுகாக்கும் அதே சமயத்தில் வளர்ச்சியையும் முன்னெடுத்து செய்யும் என்ற பாணியிலே பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த ஆய்வு பணிகளுடைய முடிவாக அவற்றை மக்களுக்கு எடுத்து சென்றுள்ளோம், பல்வேறு குழுக்களுக்கு எடுத்து சென்றுள்ளோம், அரசுக்கு எடுத்து சென்றுள்ளோம். அதன் வழியாக புதிய கொள்கை வரைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உதவியாக இருந்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய சிறப்பான பணியாக இந்திய சமூக நிறுவனத்தில் அமைந்துள்ளது.
தந்தை ஜோசப் சேவியர், இந்திய அரசியலை நாம் பார்க்கும் பொழுது அண்மையில் கூட இந்தியாவிற்கு உதவி செய்து வந்த அமெரிக்க ஒரு நிறுவனத்தின் உதவி தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த அரசு சாரா அமைப்பு 500 மேற்பட்ட சிறார் காப்பகங்களை நடத்தியதாக நாங்கள் ஊடகங்களில் வாசித்தோம். இன்றைய அரசியல் சூழலை எப்படி பார்க்கின்றீர்கள்?
அரசியல், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்தியா ஒரு செக்யூலர், சமய சார்பற்ற ஒரு நாடு என்று சொல்கின்றோம். அப்படி என்றால் சரியான அர்த்தம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். சமய சார்பற்ற நாடு என்பது சமயங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல. எந்த ஒரு சமயத்தையும் மதித்து எல்லா சமயங்களையும் ஒரே பாணியில், ஏற்ற வித்தியாசம் இல்லாத ஒரு பாணியில் மதித்து அனுமதித்து நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த சமய சார்பற்ற நாட்டினுடைய தத்துவம். ஆனால் இன்று RSS பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய BJP ஆனது இந்திய நாட்டை இந்து நாடாக மாற்றக்கூடிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. இதனுடைய விளைவாகத்தான் இது பல்வேறு நூல்களாக இருக்கட்டும், அதாவது பகவத்கீதை போன்ற புனித நூல்களாக இருக்கட்டும், அல்லது கல்வியிலேயே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து இந்தியாவை இந்து நாடாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு போக்கு. இதை கேள்விக்குட்படுத்துபவர்களை நாட்டினுடைய எதிராளிகளாக, ஆன்டி நேஷனல் என்று சொல்லக்கூடிய பாணியெல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. ஆக எப்படி இந்த அரசியல் அமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய சமய சார்பற்ற தன்மையை, ஆக அனைத்து சமயங்களையும் போற்றி பாராட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் இந்தியாவுடைய தனித்தன்மை, இதை பேணி காப்பது இன்றைக்கு மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. பல்வேறு சிறுபான்மையினர் அல்லது இந்து மதத்தை சாராதோர் இன்று பயந்து வாழக்கூடிய வாழ்வும் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இதுக்கு ஒரு அரசியல் தீர்வு தான் வழியாக இருக்க வேண்டும். இன்று மிகவும் பல்வேறு மாநிலங்களிலே BJP அரசு அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல் சாசனத்திற்கே ஒரு கேள்வி ஏற்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே எப்படி பாதுகாக்கப்படப் போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இங்குதான் நம்மை போன்றோருடைய செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லா மதங்களையும் விரும்புகின்றோம், எல்லா மதங்களையும் மதிக்கின்றோம், ஒவ்வொரு மனிதருடைய தனித்துவ சமய சிந்தனைகளை நாம் மதிக்கின்றோம். யாரையும் புண்படுத்த வேண்டிய நோக்கம் கிடையாது. ஆனால் அனைத்து சமயங்களையும் மதித்து சமய சார்பற்ற தன்மையை இந்தியாவில் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும்.
இயேசு சபை அருள் பணி ஜோசப் சேவியர் அவர்களின் இந்த பகிர்வின் தொடர்ச்சி அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அன்பே நான் எங்கு சென்றாலுமே என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து என்னை தோளில் சுமந்து தினந்தோறும் நடந்து துணையாகும் அன்பல்லவா அன்பே என் அன்பே உறவாடும் நேரம் தினம் வந்த போதும் புனதான நெஞ்சம் எனக்கில்லை இன்னும் இருந்தாலும் என்னை தேடியே வரும் தெய்வம் நீ அல்லவா இரும்பான எல் நெஞ்சிலே அரும்பான வல்லவா என்னை நினையாமல் உனை மறவாமல் உனையே நெஞ்சில் உயிரின் உயிராய் நாடும் வாழும் வரமே வேணும் நெஞ்சம் உனதாய் மாறவே.
இயேசு சபையினரின் சமூக நிறுவனங்களின் பணிகள். இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி ஜோசப் சேவியர், இயேசு சபை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.